ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 21வது திருப்பாடல், வடிவும் வண்ணமும். போன பாடலில் அபிராமி பட்டர் பூர்ணாச்சல மங்கலியே என்று பாடலை முடித்து நிறுத்தியவுடன் அம்பிகையின் மங்களமான திருவுருவம் அவருடைய உள்ளத்தில் தோன்றியது. அப்படியே தியானத்தில் ஈடுபட்டார். அப்படி தாயாக நிற்கும் அம்பிகையின் ஞான அமுதை நுகரும் பிள்ளையாக நின்றார் அபிராமி பட்டர். அப்படி ஞான தாகமுடைய அவர் ஞான அமுது பெய்யும் தனங்களை தியானித்தார். அம்பிகை மங்களமுடையவள், நித்திய சுமங்கலி, என்றும் மாறாத மங்களத்தை உடைய பிராட்டி. என்றும் சாவா மூவா பேராளனாகிய சிவபெருமானை நாயனாக பெற்றதால் அவளுடைய மங்களம் என்றும் மங்காமல் இலங்குகிறது. அதனால் இந்த பாடலின் முதல் வரியை மங்களை என்று ஆரம்பிக்கிறார். மங்களாகிருதி என்பது அம்பிகையின் திருநாமங்களில் ஒன்று. மங்களமான வடிவுடையவள் என்பது அதனுடைய பொருள். அம்பிகை சுமங்கலி என்பதும் அம்பிகையின் 1000 நாமங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஆதலால் இந்த பாடலின் முதல் வரியை மங்களா என்று அபிராமி பட்டர் ஆரம்பிக்கிறார். மேலும் அம்பிகையை அவர் மனக்கண்ணில் தியானிக்கும் பொழுது அவருடைய சனங்கள் சிவந்த கலசத்தைப் போல உருண்டு திரண்டிருந்தன. அகில லோகத்தையும் ஈன்றும் அவள் கண்ணிகையாக இருத்தலால் அவளுடைய தனங்கள் வடிவு குன்றாமல் உள்ளன. இந்த லோகத்தில் அவளுடைய பிள்ளைகளுக்கு ஞானப்பாறை அமுதாக ஊட்டுவதற்காக அம்பாளுடைய அந்த சிவந்த கலசத்தை போன்ற உருண்ட 2 நகில்களை பற்றும் அபிராமி பட்டர் தியானத்தில் நினைக்கிறார். அதனால் அடுத்த வரியை செங்கலசம் முலையாள் என்கிறார். செங்கலசம் முலையாள் என்று அன்னையை குழந்தை நினைப்பது போல நினைத்த அபிராமி பட்டர் அம்மையின் மற்றொரு பண்பும் நினைவுக்கு வந்தது. அவள் அன்னையாக நிற்பதோடு பிறரையும் அன்னையாக கொண்டு தான் குழந்தையாகவும் தோன்றி விளையாடுவோள் என்று எண்ணினார். உடனே மலையாள் என்றாள். மலைக்கு மகளாக வந்தவள் அல்லவா, பர்வதராஜனுடைய மகளாக அவதாரம் செய்ததால் பார்வதி என்ற பெயரை பெற்றாள். மேலும் அம்பிகையானவள் மேருமலையிலும் மலையாச்சலமாகிய பொதிகையிலும் விந்தியமலை ஆகிய மலைகளிலும் திருக்கோயில் கொண்டிருக்கிறாள். அதனால் சுமேரு மத்திய சிங்கஸ்தா, மேருநிலையா, விந்தியாச்சல நிவாசினி, மலையாச்சல வாசினி என்ற திருநாமங்கள் அம்பிகைக்கு உண்டாயின. முதலில் அபிராமி பட்டர் அம்பிகையை மங்களமாக தியானித்தார். அதனால் மங்களா என்று ஆரம்பித்து முலையாள் என்று உருவத்தை எண்ணியவர் மலையாள் என்று மலை மீது கருத்தை செலுத்தினார். மறுபடியும் திருவுருவத்தில் கண்ணை செலுத்தினார். அம்பிகையின் திருக்கரங்களை அபிராமி பட்டர் தியானித்தார். அவள் கையில் வளைகளை அணிந்திருக்கிறாள். அவை துவள துவள அசைகின்றன. சங்கினாலான அந்த வளைகளில் பல நிற மணிகளை பதித்து அழகு செய்திருக்கிறார்கள். அதனால் பல வண்ணங்களை வீசுகின்றன. ஆதலால் அடுத்த வரியை வருண சங்கு அலை செங்கை என்று அமைக்கிறார். இப்படி உள்ள பெருமாட்டி மிகவும் நுட்பமான கலைகளின் உருவமாகவும் இருக்கிறாள். அவள் சகல கலைகளையும் தன் கலாபமாக தாங்கும் மயில் போல உலவுகிறாள். அதனால் அடுத்த வரியை சகலகலா மயில் என்கிறார். அம்பாள் சகலகலா வல்லியாக விளங்குகிறாள். சதுஷ்டி கலாமயி, கலாவதி, கலாலாபா, கலாத்மிகா, கலாநாதா, கலாநிதி, காவியகலா என்று லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும் திருநாமங்களால் தேவிக்கும் கலைகளுக்கும் உள்ள தொடர்பு நன்கு விளங்குகிறது. இத்தகைய பெருமைகளை கொண்ட அன்னையான அபிராமி சிவபெருமானுடைய திருமேனியில் ஒரு பக்கத்தை உரிமையோடும் பெற்று ஆள்கிறாள். அவர் தம் தலையில் கங்கையை தரித்திருந்தாலும் அதனால் கோபம் கொள்ளாமல் அவரிடத்தில் நீங்காமல் இருக்கிறாள். கங்கை எத்தகையது, என்னை தாங்குவோர் யார் என்ற அகந்தையோடு தாவி வந்தது. அலைகள் பொங்க ஆரவாரித்து வந்தது. அப்படி வந்தாலும் இறைவனுடைய சடையிலே அது அடங்கி தங்கியது. தாவி வந்த கங்கையிடம் பொங்கிய அலைகளெல்லாம் இறைவருடைய புரிந்த சடை ஒன்றில் அமைந்து அலையாமல் பொங்காமல் தங்கிவிட்டன. அதனால் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரி சடையோன் என்று அடுத்த வரியை அமைக்கிறார். அத்தகைய இறைவனுடைய ஒரு பக்கத்தில் இருந்து ஆளுகின்றாளாம் தேவி. அதனால் இங்கு தாவு கங்கை பொங்குகளை தங்கும் புரிசடையோன் புடை ஆளுடையாள் என்று அடுத்த வரியில் மிகவும் அழகாக அமைக்கிறார். மேற்கூறப்பட்ட பாடல்களின் வரிகளில் அம்பிகையின் உருவத்தையும் நிலையையும் சொன்ன அன்பர் வண்ணத்தை சொல்ல வருகிறார். வடிவை சொன்னவர் வண்ணத்தை சொல்கிறார். வண்ணங்கள் 5, மஞ்சள், நீலம், சிவப்பு, வெள்ளை, பச்சை என்பன. அம்பிகை வெவ்வேறு கோலங்களில் இந்த 5 வேறு வண்ணங்களையும் உடையவளாக ஒளிர்கிறாள். அதனால் பிங்களை, நீலி, செய்யாள் வெளியாள் பசுமென் கொடியே என்று இந்த பாடலின் கடைசி வரியில் ஐந்து விதமான வர்ணங்களில் அம்பாள் ஒளிர்வதாக கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். பிங்களை என்பது மஞ்சள் அல்லது பொன்னிறமுடையவள் என்பதை குறிக்கும். பீதவர்ணா என்று லலிதா சகஸ்ரநாமம் இந்த திருக்கோலத்தை குறிக்கிறது. அடுத்தது நீலி என்றால் நீல நிறமுடையவள். நீல நிறமுடைய நீலி என்பது அம்பாளுடைய இன்னொரு அவதாரமான காளியை குறிக்கும். அதனால் இங்கு நீலி என்று குறிப்பிடுகிறார். மூலாதார சக்கரத்தில் ஐந்து முகத்தோடு நான்கு இதழ்களை உடைய தாமரையில் சாகினி என்ற திருநாமத்தோடு எழுந்தருளிற்கும் அம்பிகை நீல வண்ண திருமணியுடல். அதனால் இங்கு அதை நினைத்து நீலி என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது செய்யாள். லலிதாம்பிகையின் நிறம் செம்மை. இதை முதற் பாட்டிலேயே உதிர்க்கின்ற செங்கதிர் என்று ஓமைகளால் புலப்படுத்தினார். மேலும் அம்பாளுக்கு ரத்னவர்ணா என்ற லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. அந்த கோலத்தையும் இன்னியதாக சொல்லலாம். மேலும் செய்யாள் என்பது திருமகளுக்கு ஒரு பெயர். அம்பிகை திருமகளாகவும் இங்கு பரிமளிக்கிறார் என்பதையும் உணர்த்துகிறார். பிறகு வெளியாள் என்று வெள்ளை நிறம் உடையவளாக உருவப்படுத்துகிறார். ஆக்ஞா சக்கரத்தில் இரண்டு இதழ் கமலத்தில் ஆறு முகங்களுடன் எழுந்தருளிய அம்பிகைக்கு ஆகினி என்ற பெயர். அப்பெருமாட்டியின் நிறம் வெள்ளை. சுக்ரவர்ணா என்று லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளை பாராட்டுகிறது. அதனால் கலைமகள் வெண்மையான நிறம் உடையவள் என்பதை இங்கு குறிக்கும் வகையில் அம்பாளுக்கு வெளியாள் என்று ஒரு நாமத்தை சூட்டுகிறார். பிறகு பசும்பெண் கொடி என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். பார்வதியின் நிறம் பச்சை. அதனால் மரகதவல்லி என்று தேவியை சொல்வது வழக்கம். இங்கு அம்பிகை பச்சை நிறமுடைய ஷியாமலா என்ற திருநாமத்தை தாங்கி அம்பிகையை பரிமளிக்கிறார். இங்கு பச்சை நிறத்தை சொன்னதினால் அந்த நிறமுடைய கொடியை போன்றவள் என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இந்த பாடலின் கருத்தாக அபிராம் பெற்ற சொல்ல வருவது என்னவென்றால், மங்களம் மங்காதவளாகும், சிங்களசம் போன்ற ஸ்தனங்களை உடையவளும், வளைகளை உடைய கைகள் உடையவளாகவும், மலைமகளாகவும், சகலகலா மயிலாகவும், சிவபெருமானுடைய ஒரு பக்கத்தை ஆளுபவளாகவும் இருக்கும் தேவி பிங்களை முதலிய ஐந்து வண்ணமுடையவளாக விளங்குகிறாள் என்று இந்த பாடலை முடிக்கிறார். இப்படியாக அம்பிகையின் வடிவத்தையும் வண்ணத்தையும் தியானித்து பாடிய இந்த பாடலானது அபிராமி பற்றால் அம்பிகையை பற்றி மிகவும் வர்ணனையாக அந்தாதி தமிழில் பாடப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை அவர் சொன்ன நடையிலேயே ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டுகிறேன். ராதே கிருஷ்ணா.